ശ്രീനാഥഗണിപുത്രയും ഗണപതിയും പേട്ടത്രയും ഭൈരവും സിദ്ധയോഗം പടകത്രയും പതയോഗം ദൂതീക്രമം മണ്ഡലം വീരാന്ത്യഷ്ടചതുഷ്കഷ്ടിരവകം വീരാവലി പഞ്ചകം ശ്രീമന്മാല്യമന്ത്രസഹിതം വന്ദേ ഗുരോർമണ്ഡലം സിന്ധൂരാരുണ വിഗ്രഹാം ത്രിണയനാം മാണിക്യമൗളിസ്ഫുരസ്താരാനായകശേഖരാം സ്മിതമുഖീമാഭീനവക്ഷോരുഹാം പാണിഭ്യാമണിപൂർണരത്നഘടകം രക്തോത്പലം ബിഭ്രതീം സൗമ്യാം രത്നഘടസരത്നചരണാം ധ്യായേത് പരാമംബികാം. സർവോപനിഷദുദ്ഘുഷ്ടാചാന്ത്യതീതകലാത്മികാ ഗംഭീരാ ഗഗനാന്തസ്ഥാ ഗർവിതാ കാനലോലുപാ കൽപ്പനാരഹിതാ കാഷ്ഠാ കാന്താ കാന്താർത്ഥ വിഗ്രഹാ കാര്യകാരണ നിർമുക്താ കാമകേലിതനംഗിതാ കനത്കനകതാശങ്കാ ലീലാ വിഗ്രഹധാരിണീ. രഹസ്യനാമസ്തോത്രത്തില് ഗംഭീര ഗഗനാന്ത നാമക്കളെ പാത്തോ. ഗാനലോലുപ പാട്ടുന്ന അമ്പാളുക്ക് ரொம்ப ഇഷ്ടം, സാമഗാന പ്രിയേന്ന് പാത്തിരിക്കും. അതക്ക് പിറകു കൽപ്പനാരഹിത അപ്പിങ്ങിற നാമാവ പാക്കണം. പോന വാരമേ പാത്തിരിക്കണം, പോന വാരം അമൃതവർഷമാ വന്നിട്ട് அதனால ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற அபிப்பிராயத்தில் அன்னைக்கு கிளாஸ் வச்சுக்க முடியல. அடுத்தது கல்பனா ரஹிதா காஷ்டா அகாந்தா காந்தார்த்த விக்கிரக நாமாக்களை அப்படி பிரிக்கணும். காந்தா இல்ல அகாந்தான்னு பிரிக்கணும். இப்ப கல்பனா ரஹிதா முதல் நாம. மனுஷனுடைய மனசுல ஆயிரக்கணக்கான கல்பனைகள் எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கு. கல்பனைகள்னா வேர்ல்ட்லி தாட்ஸ், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எனக்கூடியதான எண்ணங்களுக்கு நாம கல்பனைகள், அதை கல்பிக்காத அதை பத்தியே நினைக்காத அப்படின்னு சொல்றோம். இந்த கல்பனைகள்னா மனுஷனுக்கு மனசுல கவலைகளை உண்டு பண்றதே தவிர அவனுக்கு சாந்தியை உண்டு பண்றது. அம்பாள் எப்படின்னு இருக்கா, மனசுல ஒரு விதமான கல்பனையும் இல்லாம இருக்கு. அம்பாளை நினைச்சவாளுக்கு கூட இப்படிப்பட்டதான கல்பனைகள் எழாம இருக்கும், எண்ணங்கள் எழாம இருக்கும். எண்ணங்கள் எழாம இருக்குமே ஆனால் அப்பொழுது என்னாச்சு, அந்த மனசானது சாந்தமா இருக்கும். சாந்தி நிர்வாண பரமாம் மன் சம்ஸ்தாமதி கச்சதி அப்படின்னு மனசுல கொந்தளிப்பு இல்லாமல் மனசாந்தியா இருக்கும். ஆனந்தம் வேண்டாம், சாந்தி தான் வேண்டும். எந்நேரம் உங்களால சிரிக்க முடியாது, கொஞ்ச நேரம் தான் சிரிக்க முடியும். ஆனா மனசு சாந்தமா இருக்குமே ஆனால் எந்நேரம் சௌக்கியமா இருக்கலாம். ஆகையால் அப்படி மனசுல ஒரு விதமான கல்பனைகளும் இல்லாதானா, கல்பனைகள் அலை மாதிரி இருக்கு. வாசனாமையா திருஷ்ய வீச்சையா, வாசனைகள்னால ஏற்பட்டதான பார்க்கப்படும் பொருள்களுடைய ஒரு எண்ணங்கள் இதுதான் கல்பனைகள்னு பேர். அவைகள் இல்லாதவள் ஏன் தாசாம் கல்பித்தத்துவையது, ஒரு பொருளை பார்த்தா இந்த பொருளானது எனக்கு உபயோகப்படும், இது நன்றாக இருக்கு, இது எனக்கு வேணும் இப்படிங்கிற எண்ணங்கள் தானே இந்த மனசுல வந்து அதை இழுக்கிறது, அது இல்லை. இப்ப கல்பனா ரஹிதா அப்படின்னு சொன்னோம், கல்பனைகளை அற்றவர்கள், மனசுல பிராபஞ்சிகமான எண்ணங்கள் இல்லாதவள் இப்படின்னு சொன்னேன். இந்த நாமாவை இன்னொரு விதமா பிரிக்கலாம், கல்ப நாரஹிதா, கல்பம் கல்பத்தில், இந்த கல்பத்தில் மனுஷியாளுக்கு சம்பந்தமான ஜீவர்களுடைய ஒரு தொந்தரவுகள் எல்லாம் நீக்கிவிட்டு அவளுக்கு தொந்தரவு இல்லாம பண்றவள் கல்ப நாரஹிதா, மனுஷியாளுக்கு ஹிதத்தை பண்றவள். ஏன்னா சாதாரணமாக மனுஷியாள் பிரேயசத்தான் பார்க்கிறாளே தவிர ஸ்ரேயஸ பார்க்கறது இல்ல. மனுஷனுக்கு ரெண்டு வழிகள் உண்டு, ஸ்ரேயஸ் பிரேயஸ் உண்டு. ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச உபௌசி நீதா கடோபநிஷத்துல சொல்றது, ஸ்ரேயோமார்க்கம், மேலும் மேலும் வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரக்கூடியதான வழிக்கு ஸ்ரேயோமார்க்கம் பேர். நமக்கு அப்பப்ப மனசுல ஏற்படக்கூடியதான எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வது பிரேயோபார்க்கம் பேர். இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டோமே ஆனால் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. பலாப்பழம் சாப்பிடணும், மாம்பழம் சாப்பிடணும், அப்படியே நிறைய சாப்பிட்டாலேயே நாளைக்கு வயிற்று வருகிறது. அப்ப விவகாரம் என்ன? இது பிரேயஸ் இப்ப அனுபவிக்கிறது, ஆனா நாளைக்கு இது ஒரு தொந்தரவு கொடுக்கலாம். ஆனா ஸ்ரேய மார்க்கம் அப்படி இல்லை. ஸ்ரேய மார்க்கமானது மனுஷனுக்கு நன்மையை கொடுக்கும், எப்பொழுதும் நன்மையை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான நன்மையை கொடுக்கக்கூடியதான மார்க்கத்தை காற்றவள், அதனால ஹிதா, ஹிதத்தை கொடுக்கிறவள். அதான் கல்பேபி நாராயணாம் ஹிதா கல்பேபி. இந்த கல்பத்திலையும் கோரமான கலியிலும் மனுஷியாளுடைய மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் கொண்டிருக்கக்கூடியதான நிலைகளையும் மனுஷியாளுக்கு ஹிதத்தை சொல்லிக் கொடுக்கிறவள். சம்பர்த்த பிரளய கல்பா இது கோஷ தாத்தோஹோ நயதீதி நர புரோக்த பரமாத்மா சனாதன. நரஹன பரமாத்மான் அர்த்தம். நரசியமே நாராக, பரமாத்மாக்கு சேர்ந்தவர்கள் யாரு, தனக்கு சேர்ந்தவர் யார்கள், யாரு, ஜீவர்கள். அந்த ஜீவர்களுக்கு இத்தனையும் கொடுக்கிறவள். சகல நாசகாரிணி பிரளய காலேபி, உலகத்தை எல்லாம் அழிச்சுப்படுறான் பிரளய காலத்துல, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு மிச்சமே கிடையாது. அப்படி இருந்த காலத்திலையும் பிரளய காலேபி ஜீவானாம் ஸ்வ உதரே வாசனாரூபத்தையா ஸ்தாபனேன ஹித கர்த்தரி. எல்லா பிராணிகளும் பிரளயத்துல எல்லாம் அழிஞ்சு போற சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் வாசனா ரூபமா சின்ன சின்னதா சூக்மமாக ஆக்கி தன் வயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்காளா, கட்டி காக்காத்துற. ஜீவர்களுக்கு ஒரு விதமான துன்பமும் ஏற்படாத பிரளய காலத்துல அவ சௌக்கியமா இருக்கணும், மறுபடியும் அடுத்த சிருஷ்டியில அவ வரணும் அப்படின்னு சூக்ம ரூபமாக தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறா. அதனால ஹித கருத்திரி பிரளய காலத்திலே அப்படின்னு ஸ்திதி காலத்துல சொல்லணுமா? கிமுத சிருஷ்டி ஸ்திதி காலே இது யாவது இதான் உக்தஞ்ச அஷ்டாவக்திர கீதாய மையனந்தே சிதம்போதௌ ஆச்சரியம் ஜீவ வீதய உத்யந்தி க்ரந்தி கேலந்தி பிரவிசந்தி ஸ்வபாவத மையனந்தே சிதம்போதௌ. அம்மா அனந்தமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான ஆகாசம் போன்ற சைதன்யம் எனக்கூடியதான சமுத்திரத்தில் ஆச்சரியம் ஜீவ வீச்சய ஜீவர்கள் எனக்கூடியதான அலைகள் வந்துட்டே இருக்கு. சமுத்திரத்துல அலைகள் பார்த்தா எத்தனை அலைகள், உங்க ஒரு பீச்சிலேயே இவ்வளவு எத்தனை பீச் இருக்கு, எத்தனை அலைகள் இருக்கு. அத்தனை அந்த ஜீவ வீச்சய உத்யந்தி கிரந்தி கேலந்தி உண்டாகிறது, அசிஞ்சுருக்கு, விளையாடிருக்கு, பிரவிசந்தி ஸ்வபாவத மறுபடியும் அதுக்குள்ளேயே அழிஞ்சு போறது. இந்த அஷ்டாவக்ரர் தன்னுடைய கீதையில இப்படி சொல்றார். இந்த அஷ்டாவக்ரர்னா யாரு? உத்தாலகர்னு ஒரு மகாத்மா இருந்தார், அவருக்கு ஒரு ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன், அதுக்குள்ளார ஒரு சிஷ்யனொத்தம் இருந்தார். அந்த சிஷ்யனுக்கு சுசீலா எனக்கூடியதான தன்னுடைய குழந்தைய பெண்ணே கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ரொம்ப புத்திசாலியான சிஷ்யன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த குழந்தை வயத்துல விருந்தது அந்த அம்மாவுக்கு. இந்த சிஷ்யன் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்க, பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மந்திரங்கள் இவர் சொல்லும் பொழுது அந்த அம்மா வயத்தில் இருக்கக்கூடியதான குழந்தை இந்த மந்திரங்கள்லாம் தப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வயசுலயே இருக்க. ஆனா என்னடா இப்படி சொன்னது, இவருக்கு கோபம் வந்தது. ஏன்னா வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணும் பொழுது ஒரு ஸ்வரமோ ஒரு எழுத்தோ மாறாம அத்தியனம் பண்றோம். ராமாவதாரத்துல ராமர் அத்தியனம் பண்றதும் கிருஷ்ணாவதாரத்துல அத்தியனம் பண்றதும் நாம அத்தியனம் பண்றதும் ஒண்ணுதான். வேதங்கள்ல மாறவே மாறாது, ஒரு அக்ஷரமோ ஒரு ஸ்வரமோ எண்ணிக்கும் மாறாது, அது நித்தியமானது வேதங்கள். அது ஸ்வரத்துல சந்தேகம் வந்தா அதுக்காக பாணினி வியாக்கரணம் எழுதியிருக்க, இந்தந்த பதமானது இந்த ஸ்வரத்தோட உண்டாச்சு, இந்த பிரத்தியம் சேரும் பொழுது இந்த ஸ்வரமானது இப்படி மாறி இருக்கு எல்லாம் சொல்லியிருக்க. யாரும் மாற்ற முடியாது, ஒரு எழுத்தையோ ஒரு அக்ஷரத்தையோ அல்லது ஒரு ஸ்வரத்தையோ ஒன்னும் மாற்றவே முடியாது. அதே போல அக்னிங்கிற இடத்துல வன்னின்னு போடப்படாது, அது அப்படியே அப்படி வேதமானது கட்டி காக்கப்படுகிறது. அப்படி குரு சம்பிரதாய ரீதியாக வந்தது, கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி கத்துக்கல நாங்க, எப்படி கத்துட்டோம், குரு சம்பிரதாயமா குரு ஒரு தரம் சொல்லி நாங்க மூணு தரம் சொல்லி இப்படி 15 நாள் சொல்லி அந்த மனசுல ஏற்பட்டு அப்படியே பர்மனண்டா நின்று போச்சு, அது அசைக்கவே முடியாது. அப்படி வேதம் நான் சொல்லிட்டு இதுல மிஸ்டேக் இருக்கு, நீ சொல்றிய உனக்கு என்ன தெரியும்னு கோபிச்சுட்டு, உன் மனசுல இப்படி எண்ணங்கள் இருக்கே அதே போலயே உனக்கும் இப்படி எட்டு விதமான உன்னுடைய உடம்புல கூன் இருக்கட்டும் அப்படின்னு சபிச்சு விட்டார். தன்னுடைய பையனை பிறந்தான் பையன், அந்த பையனுக்கு உடம்புல எட்டு இடத்துல கூன் விழுந்திருக்கு, வளைஞ்சிருக்கு. அதனால அஷ்டவக்ரர், அஷ்டாவக்ரர். அதுக்கப்புறம் இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்கள, இவர் ரொம்ப ஏழையா இருக்கிறதுனால ஜனகருடைய யாகத்துக்கு போடுறார். யாகத்துக்கு போகும் பொழுது அந்த யாகத்துல நடுவுல பேச முடியல ஜனகரோட, யாகம் முடியறதுக்கும் காத்துட்டு இருக்கார். காத்துட்டு இருக்கிற காலத்துல கடைசி நாளைக்கு சதஸ் நடந்தது. அந்த சதஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணினார், இந்த இவரை தோக்கடிச்சு விட்டார். தோக்கடிச்சதுனே அவருக்கு அவமானமாயி அங்கே ஆத்மஹத்யை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த பையன் பிறந்தான், அஷ்டாவக்ரர் பிறந்தான். இந்த அம்மா அஷ்டாவக்ரருக்கு அவர் அப்பா இல்லேன்னு சொல்லப்படாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். இந்த பையனும் அந்த குருவுக்கு ஸ்வேதகேதுன்னு இன்னொரு பையன் பிறந்தான் பாத்தீங்கன்னா, அவன் ரெண்டு பேரும் எப்படி இருக்கா, ஒன்னா சேர்ந்து படிக்கிறான். எப்படி ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப குழந்தைகள் தானே, ஏதோ ஞாபகம் வந்தது, ஏதோ பேசினா உங்க அப்பா உலகத்துல இல்லப்போ அப்படின்ட்டான். இவனுக்கு கோபம் வந்தது. அஷ்டாவக்ரர் நேரம் அம்மா வந்து கேட்கிறார், அம்மா இந்த விஷயத்தை சொல்ல தயாரா இல்ல அந்த பையனுக்கு. கடைசியில என்ன பண்ணினா, இந்த உத்தாரகரை இவரை போய் சேர்த்து ஒன்னும் கவலைப்படாத சமாதானம் படுத்தி ஜனகர்கிட்ட அனுப்புகிறார். இவ்வளவு படிச்சிருக்கா இவா ரெண்டு பேரும், நீங்க இவளை டெஸ்ட் பண்ணி பண்ணணும்னு நேரம் இந்த ஜன இந்த அஷ்டாவக்ரர் போற அந்த ஜனகர் ஆஸ்தானத்துல போய், யார் எந்த வித்வானவர் அப்பாவை தோக்கடிச்சாரோ அந்த வித்வானே தோக்கடிக்கிறோம். அந்த அளவுக்கு படிப்புல அவ்வளவு ஒரு சாமர்த்தியம், ஒரு தீவிரத்தை, என்னத்தான் இருந்தாலும் அந்த அப்படிப்பா பர்ஃபெக்டா படிக்கணும் அப்படிங்கறது அந்த காலத்துல ஒரு அபிப்பிராயம். வைதிகமான படிப்புக்கும் சாஸ்திரியமான படிப்புக்கும் லௌகிகமான படிப்புகளுக்கும் அதுதான் வித்தியாசம். 40 மார்க் வாங்கி பாஸ் பண்றது நம்ம இப்ப கூடிய படிப்பு, 100க்கு 100 மார்க் இருந்தால்தான் பாஸ், 99.5 மார்க் இருந்தாலும் செய்யும், அதுதான் பழைய படிப்பு. சொல்லணும்னு அந்த வேதத்தை சொல்லணும், சாஸ்திரத்தை சொல்லணும்னு எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னா பாஸ். ஒரு சிறிதளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சுன்னா கிடையாது. அதனாலதான் வித்வத் சதஸ் வைக்கிறது. சதஸ்ல எப்படி சொல்றான்னா, அது எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்ல, எவ்வளவு நேரமானாலும் சரி அது அதனுடைய சொரூபம் அப்படி. அப்படி இருக்கிறதுனால அங்க எதிர்க்க இருக்கக்கூடிய யார் ஜெயிச்சாரோ அவளை தோக்கடிச்சு விட்டார். அப்புறம் என்ன பண்ணினா, இது தெரிஞ்ச ஜனகர் எல்லாத்தையும் சாட்சி ஜெயதா கேவலோன்னு கூட, யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார், யாரையும் வெய்ய மாட்டார் ஜனகர். ஏன்னா அவர் ஜீவன் முக்த நிலையில இருக்கார். பார்த்தார், ஒரு காலத்துல ஒருத்தருக்கு வெற்றி, இன்னொரு காலத்துல அவருக்கே தோல்வி. யார ஜெயிச்சாரோ அவருடைய பையனே வந்து இவரை தோக்க வச்சு விட்டார், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவளுக்கு சன்மான சம்பாவனை பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, இந்த பக்கத்தில் இருக்க குளத்துல ஸ்நானம் பண்ண சொன்னார் இந்த அஷ்டாவக்ரர். ஸ்நானம் பண்ணது அந்த அஷ்டாவக்ரரும் அவர் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார். அந்த பிராணம் போனவரை மறுபடியும் ஏன்டா, எம் எம் காமம் மனதாதம் விபாதி யாம்ச்சலோகான் வித்வான் சம்பிபாதி தந்தம் ஆப்னோதி அப்படின்னு வித்வான். அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் எதாவது வேணும்னு நினைக்கிறானோ அத்தனையும் வந்து சேர்ந்தார். மறுபடியும் அவர் அப்பா வந்த, இப்படி அப்பாவோட இருந்து அப்படி ரொம்ப நேரம் இருந்தார். ஜனகருடைய ஆஸ்தானத்தில் இருந்தார் இந்த அஷ்டாவக்ரர். அந்த அஷ்டாவக்ரருடைய கீதை, அந்த ஜீவன் முக்தனாக இருந்து கொண்டு சொன்னதான கீதை இது. மையனந்தே கிதம் போதவோ ஆச்சரியம் ஜீவ வீஜய, ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான சைத்தன்ய சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான என்னிடத்துல ஜீவர்களாக இருக்கக்கூடியதான அலைகள் உண்டாகிறது போறது அழியிறது அப்படிங்கிறார். அவர் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படி காப்பாத்துறா அப்படின்னு கல்பனாரஹிதா. அடுத்தது காஷ்டா. காஷ்டான கட்டைன்னு ஒரு அர்த்தம், சாதாரணமா இதுதான் நமக்கு தெரியும், காஷ்டங்கள் கட்டை அப்படின்னு அர்த்தம் பண்றோம். ஆனா இங்க என்ன, அட்டாதச நிமேஷாத்மக கால காஷ்டா. கண்ணு சுவட்டுறல, அந்த கண்ணை மூடி திறக்கிறளோ இல்லையா, அது 18 டைம்ஸ் மூடினா அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதுக்கு காஷ்டாண்டு. வரிவசியா ரகசியம்ங்கிற கிரந்தத்துல லவத்திலிருந்து கணக்கு எடுத்திருக்க, 1000 தாமரை இதழ ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல வச்சு ஒரே தரம் ஊசியால குத்துநிலையானால் 1000 இதழ் வரைக்கும் போகணும். அப்படி குத்துநிலையானால் ஒரு இதழுக்கும் இன்னொரு இதழுக்கும் நடுவுல ஊசி எவ்வளவு நேரம் போறதோ அந்த நேரத்துக்கு லவம்னு பேர். நம்ம நாட்டில் எப்படி அதை கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்க, இதை டைம் எப்படி மெஷர் பண்றதுங்கிற ஸ்டாப் வாட்ச் வச்சுண்டு இந்த ரேஸ்ல எல்லாம் பண்றது பத்தியில அதை விட மோசமா பண்ணிருக்காவா. பழைய நாள் அந்த லவத்தை, ஏன்னா இந்த லவத்தை வச்சுட்டு தான் மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும், எவ்வளவு ஸ்பீடா ஜபிக்கணும் அதை கால்குலேட் பண்ணிருக்கா. பஞ்சசீ மந்திரத்தை இன்னைக்கு ஜபிக்கிற காலத்துல அது எந்த அளவுக்கு எப்படி ஜபிக்கணும், வேகமா ஜபிக்கப்படாது நிதானமாகவும் ஜபிக்கப்படாது, அதுக்கு சமயத்தை தீர்மானம் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்க. அதுல மனுஷன் சாதாரணமா இருக்கக்கூடியதான மனுஷன் கண்ணு கொட்டுறான் பார்த்தல, அது கொட்டுறது 18 தரம் கண்ணு கொட்டினா எவ்வளவு டைம் ஆகுமோ அதுக்கு காஷ்டான். ஆனா இதுல இந்த டான்ஸ் ஆடுற பார்த்தா பரதநாட்டியம், அவ கண் கொட்டுறத பார்க்கப்படாது, ஏன்னா அவ வேகமா கொட்டுவா, அது ஒரு பிராக்டிஸ், அவளுக்கு அது ஒரு முத்திரை, அது கண்ணை கொட்டுறதுன்னு வேகமா கண் கொட்டுறதுங்கிறது முத்திரை அது. அதனால அவளை பத்தி கேட்க முடியாது, சாதாரணமான ஒரு மனுஷன் கண் கொட்டுறதுக்கு எவ்வளவு நேரமாகுமோ அது அப்படி. அஷ்டாதச நிமேஷாத்மக நிமேஷம் மினிட்டுன்னு அர்த்தம் பண்ணாதீங்க, உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவன அவளி, இங்க நிமேஷம்னா கண்ணை மூடுறது உண்மேஷம்னா திறக்கிறது. அப்புறம் தாரு ஹரித்ராபி காஷ்டா. தாரு ஹரித்ரான்னு ஒரு மரம், அது இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு பார்த்தல அந்த மரம், அது மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் என்ன பண்ணுவான், இந்த பொங்கல் அன்னைக்கெல்லாம் அது அந்த குடம் இருக்க, அந்த குடத்துக்கு இல்ல அந்த வெங்கல பாத்திரத்தை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து பண்ணுவான். ஏன் சுவாமி இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் அந்த மரம் எல்லாம் காஞ்சி படி எரிஞ்சு போயிடுமேனு கேட்கப்படாது, வழக்கம். ஏன்னா அது காஷ்டான்னு பேர், அந்த ரெண்டு பக்கமும் மூணு பக்கமும் அதை கட்டிவிட்டு போட்டா அது அசையாம சாஸ்வதமாக நிற்குமா. அதற்கு அதனால பண்ணக்கூடியதான ஒரு பதார்த்தமானது அம்பாளுக்கு ரொம்ப பிரியம், பரமாத்மாவுக்கு பிரியம்னு சொல்றா என்ன, அம்பாள் அந்த மரம் வடிவமா இருக்க. தாரு ஹரித்ராபி காஷ்டா சாஹி ஸ்கந்த நாதி நால பரிமாணாத்ம ரூபத்வா பரிணாம ரூபத்வா சிவசக்தியோகோ அபிநைவா இது மைராள தந்திரே கதா. அந்த மஞ்சக்கிழங்கு அடிபாகமா இருக்கட்டும், அதனுடைய நடுபாகமா இருக்கட்டும், நாதியா இருக்கட்டும், அந்த மரங்கள் எங்க பிரியறதோ அந்த கிளைகள் பிரிகிற இடமா இருக்கட்டும், நுனியாகட்டும், எல்லாம் சிவசக்தி ஐக்கிய ரூபம். மஞ்சக்கிழங்கு ஒரு கிழங்கு இருக்காது, ரெண்டு கிழங்கு தான் இருக்கும், அது போய் பார்க்கணும். அது பிரிக்கிறப்ப சாதாரணமாக ரெண்டு கிழங்கு நாலு கிழங்கு அப்படி இருக்கும், அது முழுக்கமே சிவசக்தி ரூபம் சொல்றது மயிலாளர் தந்திரத்தில். நம்ம நாட்டுல மரங்கள் என்ன புஷ்பங்கள் என்ன இதுல பண்ணினதான ரிசர்ச் யாருக்கும் தெரியாது, இப்பதான் பிளவர் தெரப்பிங்கிற செம்பக அசோக பொன்னாக சௌகந்தி கலசத்கதா. இந்த அம்பாள் கலையில இந்த புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு மெடிசினல் குவாலிட்டி இருக்கு. அந்த புஷ்பங்கள் தலையில வச்சுட்டு இருந்தா அந்த வாசனையானது பட்டு அவளுக்கு இந்த வியாதிகள் எல்லாம் வராது. இப்படி தீர்மானம் பண்ணிருக்க, ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்க, அப்படி விசேஷமாக பண்ணி வச்சிருக்க. என்னென்ன புஷ்பம் வச்சுக்கணும், எதை வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும் எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்க. ஆனா இவ என்ன நினைச்சுட்டு இருக்க, இதோ அழகாக்க வச்சுக்கிறது, வாசனைக்காக வச்சுக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அப்படி இல்ல, அந்தந்த புஷ்பத்தை நீங்க ரொம்ப நேரம் கையால தொட்டு அது பூஜை பண்ணினால் அதனால உங்களுக்கு க்ஷேமம். துளசியும் பில்வத்தையும் தொட்டா போறோம், அந்த பில்வத்தினுடைய பின்புறத்துல இருக்க பார்த்தா அந்த நடுபாகத்துல மகாலட்சுமி வச்சுக்கிறாளாம். மகாலட்சுமி வச்சுக்கிறான்னு என்ன சொல்ற தெரியுமா, உங்க மனசுல இருக்கக்கூடியதான ரஜோகுணத்தை போக்கக்கூடியதான ஒரு குணம் இருக்கு. அந்த பில்வத்தை தொட்டா இந்த மனுஷனுக்கு சுறுசுறுப்பு ஏற்படும், தமோ குணம் போகும், சுறுசுறுப்பு வரும். சுறுசுறுப்பு வந்து நல்ல வேலையை பண்ணினா வாழ்க்கையில காசு வரும். என்னடா இதை வச்சு என்ன பண்ணிருக்கேன், மகாலட்சுமி தாயார் பில்வ இலைக்குள்ள இருக்க பில்வ இல்ல பரமேஸ்வரத்தில் வெல்லும் பொழுது இப்படி நேரம் போடக்கூடாது, அதனால திருப்பி தான் போடணும் அப்படிங்கிற காரணம் என்னன்னா அப்பதான் உங்களுக்கு அதோட சம்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்ற. ஏகஞ்ச பில்வம் சலிலம் சிஞ்சது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. ஒவ்வொரு நாளும் பில்வத்தை பரமேஸ்வரனுடைய தலையில வச்சு ஒரு ஜலம் விட்டேன்னா வம்சகோட்டியா சிவலோகம் ஏத்தி அப்படின்னு சொல்றது. காரணம் என்ன, பக்தி இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க பக்தியும் இருக்கணும். ஆனா வஸ்துதா இந்த இலைகளோ தவனம் மருவம் இவைகள்லாம் இருக்கிறதுல துளசி பில்வம் இவைகளுக்கெல்லாம் மெடிசனல் குவாலிட்டி இருக்குன்னு பழைய நாள்ல கண்டுபிடிச்சு அதெல்லாம் எழுதியிருக்கா. ஆனா நமக்கு என்ன பண்ணிருக்கா, அதெல்லாம் படிக்கிறத விட நீ முதல்ல இத பண்ணிட்டே இதனால லாபம் வரட்டுமே உனக்கு, அது ஏன் இப்படி வருது ஏன் இப்படி பண்ணுங்க அப்புறம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி நம்ம சாஸ்திரங்கள்ல புஷ்பங்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் தற்கால தரு சம்பவை, அந்தந்த காலத்துல என்னென்ன பழம் வருதோ அந்தந்த பழத்தை நீங்க உட்கொள்ளலாம், கெடுதல் இல்லை. வெயில் காலத்துல போய் மாம்பழம் வருது பாருங்க சார், மாம்பழமும் உஷ்ணம் தானே வெயில் காலத்துல வருது, ஒண்ணும் இல்ல உஷ்ண உஷ்ண என்ன சாமியத்தின், அது கொஞ்சமா சாப்பிட்டேன்னா ஒண்ணு ஆகாது. அதுக்காக ஆகாரத்தையே விட்டுவிட்டு டெய்லி டிஃபன் என்னடா அஞ்சு மாம்பழம், அடுத்த நாள் என்ன ஆகும், சுகர் டாக்டர் மேல போயிடுவார், ஹார்ட் அட்டாக் வரும் இவருடைய சுகர் இருக்கா, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடும், ஒண்ணும் பண்ணாது. அப்படி சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, இவைகள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம எது நினைக்கிறோமோ அத்தனை சொல்றோம். இந்த மஞ்சக்கிழங்கு இருக்க, அந்த மஞ்சக்கிழங்குக்கு எப்படிப்பட்டதான பவர் இருக்கு அப்படின்னா, சரீரத்துல எந்த விதமான சர்ம வியாதியும் வராது. முதல்ல சர்ம வியாதியை நிரோதம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, இந்த மஞ்சக்கிழங்கானது எந்த பதார்த்தமா இருந்தாலும் அந்த பதார்த்தத்தை கெட்டு போகாம பண்றதுக்கு அது உபயோகப்படுத்துறது, அது சீக்கிரமாக அது அழியாம இருக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது. எல்லாத்தையும் நமக்கு சாப்பிடுறோமோ இல்லையோ, சாப்பிட்ட பதார்த்தம் அங்கேயே வயத்திலேயே ஜீர்ணமாகாமல் ரெண்டு மணி மூணு நாள் இருக்குமையானா அது கெட்டு போயிடும். இந்த மஞ்சள் கொஞ்சம் அதுல சேர்த்து வச்சோன்னா அது கெட்டுவே போகவே போகாது, தானா அது உள்ள வெளியில போயிடும். அப்படி அது உள்ள சரீரத்தை காப்பாத்துறது, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை எல்லாம் கெட்டு போய் அதனால வியாதி வராம காப்பாத்துறது. அதனால மஞ்சளை நிச்சயமாவது போட்டுக்கணும். ஆகாரத்துல எல்லாத்தையும் மஞ்சப்படி கொஞ்சம் கொஞ்சம் போடுவா, என்ன கலர் வரும் அப்பட்டம் அப்படின்பா. ஸ்திரீகள் என்ன பண்ணுவா, அந்த மஞ்சப்படி போத்தான் பாக்கிறதுக்கு இனிமையான கலர் வரும், கலர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மிளகாப்படியில கூட மஞ்சள் கிழங்க சேர்த்து தான் அரைப்பேன், ஏன் சார் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கிடையாதுன்னு அப்படி வழக்கம். காரணம் என்ன, அது மனுஷனுக்கு அவ்வளவு ஹீதத்தை பண்றது, அது அம்பாளுடைய சுரூபம்னு சொல்றது. இது காமே சிவசக்தியோகோ அபிநைவா இது மைராள சந்திரே கதா. சரி, காஷ்டா தாரு ஹரித்ராயம் காலமான பிரபேதையோஹோ இது ரபசா, ரபச கோஷத்துல காஷ்டான தாரு ஹரித்ராய மஞ்சக்கிழங்கல்லையும் காலமான பிரபேதையோஹோ இதுலயும் இருக்கு. இப்படி அந்த ஸ்வரூபம் காஷ்டான், அப்படி ததுபய ரூபாவா எப்படி இருக்க, காலஸ்வரூபமாக இருக்க தாருஸ்வரூபமாக இருக்க அம்பாள், அம்பாள் கட்டையாகவும் இருக்கா காலையாகவும் காலஸ்வரூபமா இருக்கா. கலா காஷ்டாதி ரூபேணா பரிணாம பிரதாயினி விஸ்வசோபரதோ சக்தே நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம் துர்கா சப்தசதியில பதினோராவது அத்தியாயத்துல கலா காஷ்டாதி ரூபேண பரிணாம பிரதாயினி, உலகம் முழுக்க கலையாகவும் காஷ்டமாகவும் இருந்துண்டு, காலஸ்வரூபமாகவும் காஷ்டஸ்வரூபமா இருந்து உலகத்தை மாத்தின்றே இருக்கா. இப்படி மாத்திர ஸ்வரூபமாக விஸ்வசிய உபரதோஷத்தே உலகம் உண்டாகிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் அழியறதுக்கும் அம்பாள் காரணமா இருக்கா, அப்படிப்பட்டதான நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அடுத்த அர்த்தம் சொன்ன. அதுக்கப்புறம் வேதாந்த வாக்கியார்த்த தத்துவ நிர்கர்ஷோபி காஷ்டா, வேதாந்த வாக்கியங்கள் ஆத்மஸ்வரூபத்தை அறியக்கூடியதான வாக்கியங்கள், அத்யாத்ம வித்யா வித்யானாம் சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேட்டபுத்ராய பிராஹா, எல்லா படிப்புகளுக்கும் அதிஷ்டானமா இருக்கிற படிப்பு வேதாந்தம். இது அவசியம் மனுஷன் தெரிஞ்சுக்கணும். அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுல நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்யாச யோகாத் எதக சுத்த தத்வா. வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா, வேதாந்தத்தினுடைய அறிவு அது வேதாந்த ஞானம். அறிவுன்னு புஸ்தகத்துல இருக்கிறது இப்படி இருக்குன்னு சொல்றதில்ல, அது இப்படி இருக்கு நான் அறிந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு அபரோட்ச ஞானம் வேதாந்த விஞ்ஞானம். வேதாந்த ஞானம் வேற, வேதாந்த விஞ்ஞானம் வேற. வேதாந்த விஞ்ஞானம் மட்டும் வந்தா போறாது, அந்த விஞ்ஞானம் இவ்வளவுங்கிறது நிச்சயமான அர்த்தம் இருக்கணும். வேதாந்த விஞ்ஞான நிச்சிதார்த்தா எல்லாம் நிச்சயமாகத்தான் இருக்கு சார். ஆனா யாராவது கேள்வி கேட்டா தான் டவுட் வந்துடும். என்ன யாரும் கேட்கப்படாது, அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கணும். நடுவில் கேட்டேன்னா அப்புறம் நீங்க தான் சொல்லணும், நின்று போயிடும், இருக்கப்படாது. அது என்ன ஆகுனா அந்த அனுபவத்தினால் அது மேலும் மேலும் தானா அது ஸ்வரூபம் வரணும். அப்படி இந்த கணத்துல ஜலத்தை எடுக்க எடுக்க எப்படி ஊத்து வருதோ அதே மாதிரி இவளுக்கு அந்த அனுபவம் வரணும். அப்படி இருக்கிற மகான்கள் சன்னியாசிகள் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்யாச யோகா எதைய சுத்த தத்வா. அவளுடைய மனசு எப்பொழுதும் சத்துவம், சுத்த சத்துவமா இருக்க. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது வேதாந்த விஞ்ஞான தத்துவ நிர்கர்ஷம். இப்படிப்பட்டதான நிலைய வரும்படி பண்றது யாரு? அம்பாள் காஷ்டா. அதான் சா காஷ்டா சா பராகதி சொல்றதோ கட்டோபனிடத்தில் அது ததுக்தம் சூத சம்ஹிதாயாம் பிரதீதம் அப்பிரதீதம் வா சரசச்ச பர சிவா இது வேதாந்த வாக்கியானாம் நிஷ்டா காஷ்டேதி கத்தியதே. பிரதீதம் அப்பிரதீதம் வா கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத பொருளா இருந்தாலும் சத் அசத் பரசிவா, சத்தாக இருந்தாலும் அசத்தா இருந்தாலும் அந்த பரமேஸ்வரன் தான் உயர்ந்தது அப்படின்னு சா காஷ்டாதா பராகதி இது வேதாந்த வாக்கியானாம் நிஷ்டா காஷ்டேதி கத்தியதே. ஆகையால் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாத்தான் அந்த வேதாந்த நிஷ்டையினால அடைய முடியும். சரி, அதான் சா காஷ்டாதா பராகதி இது ஸ்ருதே இது வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த காஷ்டாங்கிற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார். யத்வா ககனாத்மகஸ்ய பீமநாமசஸ்ய பரசிவஸ்ய பத்னி ஆகாசஸ்வரூபமா இருக்கிறவர் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசானாய தேவாய நமஹ பசுபதேர் தேவாய நமஹ ருத்ராய தேவாய நமஹ உக்ராய தேவாய நமஹ பீமாய தேவாய நமஹ மகதே தேவாய நமஹங்கிற அந்த பீமாங்கிற ஒரு பேர் பரமேஸ்வரனுடைய எட்டு எட்டு வடிவங்கள்ல அஷ்டமூர்த்தி பிரத் எட்டு வடிவங்கள்ல ஒரு வடிவத்துக்கு பீமம்னு பேர். அந்த பீமஸ்வரூபம் ககனாத்மகசிய பீமனாத்மகசிய பரமசிவசிய ஆகாச வடிவமாகவும் பரமாத்மா இருக்கார், பரமேஸ்வரன் இருக்க. அவருக்கு அந்த வடிவத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு என்ன பேரு? பீமன் அப்படின்னு பேர். பவ சர்வா இப்படிப்பட்டதான நாமங்கள்ல பரமேஸ்வரனுக்கு உயர்ந்ததான நாமக்கள். அந்த நாமக்கள் எல்லாத்துக்குமே அனுப்பிரத்தியம் வந்து ஆத்துக்கு அருகே பவானி சர்வாணி சிவானி இப்படி பெயர்கள் அதே நாமக்களுக்கு. அதே மாதிரியே இந்த பீமான்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, இந்த பீமாங்கிற ஒரு பேரோட இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரிக்கு ஸ்வர்க்கம்னு பேரும். ஸ்வர்க்க மாதா தேவி அந்த மாதிரி திக்ஸ்வரூபமா இருக்கா. ஆகாசத்துக்கும் திக்குக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்னு கேட்டார். ஆகாசம்னா இடவழி ஸ்பேஸ், திக்குன்னா என்ன? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிரேட்ஸ்வாமே அது என்னது? இது இந்த பக்கம் கிழக்குன்னு எப்போ அது கிழக்கா இருக்குமா? அங்கிருந்து வர்றவனுக்கு இது மேற்கன்னா இருக்கும். சோ கிழக்கு மேற்குன்னு நீங்க சொல்றதும் ஆகாசமும் ஒண்ணுதான். ஆகாசம் வேற இது ஒண்ணும் வேறுன்னு இல்ல. கம்பேரிட்டிவா நீங்க எனக்கு கிழக்க இருக்கு நான் உங்களுக்கு மேற்க இருக்கேன்னு சொல்லலாமே தவிர, வசுதா கிழக்க மேற்க வடக்க தெற்குன்னு சொல்றதெல்லாம் என்ன? எல்லாம் ஆகாசம் தானே. அப்படிப்பட்டதான சிவசக்திகளுக்கு ஐக்கியமா இருக்காங்க. இதனால யோஜனை பண்ணிடா காம்பஸ் வச்சுட்டு நார்த்து சவுத்து சொல்லிட்டு இருக்காளே தவிர, இது ஸ்பேஸ தவிர ஒரு ஒன்றும் இல்ல. அந்த ஸ்பேஸ் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஒரு விபாகம் இருக்கு பார்த்தாலே அது அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி காட்டா இத்தியுச்சதே ததாச்ச லயிங்கே இது லிங்க புராணத்துல சொல்லியிருக்கு. எப்படி? சராச்சராணாம் பூதானாம் சர்வேஷாம் அவகாசதா. உலகத்தில் இருக்கக்கூடியதான அசைகிற பொருள்களோ அசையாத பொருள்களோ சராச்சராணாம் பூதானாம் சர்வேஷாம் அவகாசதா, எல்லோருக்கும் அவகாசத்தை கொடுக்கிறவர். வியோம்னி ஆத்மா பகவான் தேவா, ஆகாசஸ்வரூபமா இருக்கிற இந்த பகவான் பீமயித்யுச்சதே புதை, ஆகாச வடிவமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு பீமன் பேரு. மகாமஹிம்னோ தேவஸ்ய பீமஸ்ய பரமாத்மனா, இவ்வளவு என்று சொல்ல முடியாதான ஒரு மகிமை இருக்கக்கூடியதான பீமரூபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு பரமாத்மனுக்கு தசஸ்வரூபா திக் பத்னி, திக்ரூபமா இருக்கிற பத்து திக்கு வடிவமா இருக்கக்கூடியதான், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நாலு, அதே போல நாலு மூலைகள் ஆக்னேயம் வாயவியம் ஈசானம் நைரோதி, அப்படி இந்த நாலு. அப்புறம் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, அதுவும் திக்கு தானே. நீங்க யூனிப்ளேனரா பார்க்கப்படாது, நாங்க த்ரீ டைமென்ஷனா பார்ப்போம். அப்படி மேலையும் கீழையும் பார்த்து, சோ மொத்தம் எடுத்து பத்து திக்கு, அதான் தச திக் பத்னி தசஸ்வரூபா திக் பத்னி சுதஸ்வர் கஷ்டூரிபி அப்படின்னு. அந்த ஸ்வர்கிறது அவளுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் பிறந்த குழந்தைக்கு ஸ்வர்கன்னு பேர். இது இதுவரைக்கும் வாயு புராணே வாயு புராணம் நாம்னா சட்டசியா பீமா தனுரா காச உச்சதே, பரமேஸ்வரனுடைய எட்டு உருவங்கள்ல ஆறாவது உருவமா இருக்கக்கூடியதான பீமஸ்வரூபத்துக்கு பையன் ஆகாசம். திசப்பத்னியா ஸ்மிருதா தஸ்ய, வித்ய விதைகள் தான் பத்னிகள்னு சொல்லப்பட்டது. அவருக்கு சுதஹா ஸ்மிருதஹா ஸ்வர்கஹா அப்படின்னு வாயு புராணத்திலும் இது வரைக்கும் சொல்லு. இப்படி கல்பனா ரஹிதா காட்டா அது வரைக்கும் பார்த்தோமா, அடுத்தது காந்தா காந்தார்த்த விக்கிரகான்னு பிரிப்பேன் கொடுக்கப்படாது, அகாந்தா காந்தார்த்த விக்கிரகா அப்படின்னு பிரிக்கணும். கிராந்த்வா திஷ்டதி இது காஷ்டா இது நைருக்தா இருக்கட்டும். இந்த காஷ்டாலே இன்னொரு அர்த்தம் சொல்றார், கிராந்த்வா திஷ்டதி எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறதுனால காஷ்டான்னு பேரும். எப்படி அத்தியதிஷ்ட தசாங்குலம் விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம் சேனஸ்திதோ ஜகத் பகவத்கீதையில், எல்லாத்தையும் தாண்டினா இந்த உலகத்துல என்ன இருக்கு அதை தாண்டி ஒரு பத்தங்கள் அத்தியதிஷ்டதாங்குலம் அப்படிங்கிற. சோ விவகாரம் உலகங்கள் எல்லாம் இருக்குன்னா உலகத்தை விட மேல நான் இருக்கேங்கிற பரமாத்மா. அப்படி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறதுனால அதுக்கும் காஷ்டா தான் விஷ்டபியாமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சீனஸ்தித்தோ ஜகத்துன்னு பத்தாம் அத்தியாயம் கீதையில இதை சொல்றார். அதுக்கப்புறம் ஸ்மிருதேஷ்ச அகாந்தா இது த்ரேக்ஷரம் நாமா, காந்தான்னு பிரிக்காதீங்கோ அகாந்தான்னு மூணு அக்ஷரம், ஏன் அப்படி பிரிக்கணும், நான் காந்தாவா பிரிச்சுக்கிறேன் படாது. என்ன கலாவதி கலாலாபா காந்தா காந்தார்த்த விக்கிரஹா அப்படின்னு ஒரு நாமா பார்த்தேன், 329 நாமா, அந்த நாமாவும் காந்தான் இருக்கு. சோ அதே நாமா அதே மாதிரி இன்னொரு வரலாமா, வரப்படாது. அதனால அங்க காந்தான்னு சொன்னதுனால இங்க அகாந்தான்னு பிரிங்கோ. கல்பனா ரஹித காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரஹா இங்க பிரிக்கலாமோ இல்லையா, அதனால அகாந்தான்னு பிரிக்கலாம். அகம் பாபே ச துக்கே ச தயோரந்தோ நாசா யயாசா, பாபத்தை போக்குறவள் அக அந்தா, அகம்னா பாபம், அந்த பாபத்தை போக்குறவள் அக அந்தா. சோ அகாந்தான்னு என்ன அர்த்தம், பாபத்தை போக்குறவள் அம்பாள், பாபத்தை போக்குறவள் அம்பாள் நினைச்ச மாத்திரத்தால எல்லா மனுஷியாளுடைய பாபத்தையும் நீக்கிவிடுவா அப்படிங்கறத பலநாமாக்கள்ல சொல்லியிருக்கோம். 167 பாபனா அசினி, அதுக்கப்புறம் 843 பாபாரண்யதவா நலா சொல்லிருக்கோமா இல்லையா. அதே போலயே திரிசதியில ஏன கூட விநாசினி, ஏனஹான பாபம், ஏன கூட விநாசினி ஹத்யாதி பாபசமனி, எவ்வளவு பாபம் பண்ணினாலும் அம்பாள நினைச்ச மாத்திரத்தினார்கள், அதான் நினைக்க விட மாட்டேங்கிறது. எனக்கு ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தா ஜபம் வரமாட்டேங்கிறது சார், எல்லாம் இருக்கு கிளாஸுக்கு தான் வர முடியலங்கிற. இது எல்லா காரியமும் நடக்கிறது வீட்டில், கிளாஸுக்கு வருதுன்னா அப்பதான் ஏதோ பிரதிபந்தகம் வருது சார், அம்பாள் பாபம் பண்ணியிருக்க போல இருக்கு அதனாலதான் என்ன வரவிடலங்கிறான். எப்படி சொல்ற புரியல, ஏன் மனுஷனுடைய மனசுல பாபம் இருக்கு, அவளை விஷு லாபம் இல்ல, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி லாபம் இல்ல, வரணும்னு தான் நினைக்கிறா வர முடியலையே. ஆனா அம்பாளை பக்தியோட நினைச்சுள்ள எல்லா பாபமும் போயிடும். அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? அகாந்தா. அகம் பாபேச்ச துக்கேச்ச தயோரந்தோ நாசகா யயாசா. பாபத்தை போக்கடிக்கிறவள். விக்கிரஹஸ்ய சரீரஸ்ய அர்த்தம் அர்த்த விக்கிரஹ. அகாந்தா நச்ச காந்த அர்த்த விக்கிரஹ. காந்தனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இடத்துல பாதி சரீரம் அம்பாள். பரமேஸ்வருடைய சரீரத்துல பாதி சரீரம். அதனால்தான் காந்தார்த்த விக்கிரக. இந்த காந்தார்த்த விக்கிரக அப்படின்னு சொல்றதுல ஒரு வியாக்கரணத்துல ரொம்ப தகராறு இருக்க அத சொல்றாரு. அர்த்தம் நபும்சகமிதி சமாசா. அர்த்தம் நபும்சகங்கிற சூத்திரத்தினால சமாசம் வந்திருக்கு. காந்த பரசவையேவ அர்த்த விக்கிரக யஸ்யாஹ. தனக்கு யாரு பிடிக்குமோ அவரை தன்னுடைய சரீரத்தில் பாதியாக்கின்றாராம். இது எப்படி இருக்கு பத்தில? ஏதோ பிடிச்சிருக்கு சார், தெரியாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்காக சரீரத்தையும் பிடிச்சுண்டு விடுத்தா என்ன அர்த்தம்? தன் சரீரத்தில் யாரு ரொம்ப பிடிக்குமோ அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய சரீரத்தில் பாதியா சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு அவனுடைய அந்த தாம்பத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அது சாதாரணமாக சொல்ல முடியாது. வேற எங்கும் யாருக்கும் இல்லாதான ஒரு தாம்பத்தியம் இவரிடத்துல இருக்கு. அந்த பரமேஸ்வரன் அந்த அம்பாள தன்னுடைய சரீரத்துல பாதி சரீரமா ஆக்கின்றார். ஸ்வயா கிரத்வாவாமம் பபுர பரிதிருப்தே ந மனச சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே என பண்றது கிருதம் அபூத் எதே தத்வத்ரூபம் சகல மருணாபம் திரிணயனம் குச்சாபியமானம் குட்டில சசி சூடாக அமிர்தம். அம்மா, இத்தனை நாள் உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பாதி சரீரம் பரமேஸ்வரன் பாதி சரீரம் நீங்க தான் இருந்து, இப்ப பார்த்தா பரமேஸ்வருடைய பாதி சரீரம் காணலன்ட்டு. துவயா கிருத்வா வாமம், ஒரு காலத்துல வாம பாகத்தை எடுத்துட்டாய். அபரித்ருப்தேன மனச, அபரித்ருப்தேன மனசா, உங்களுக்கு மனசுல திருப்தி ஏற்படல. சரீரனுடைய அந்த பரமேஸ்வரன் அவ்வளவு அழகா இருக்கார், அவ்வளவு உயர்ந்தவராக இருக்கார். அவருடைய கீர்த்திகளையும் அவருடைய ஒரு ஸ்வரூபத்தையும் அந்த லீலைகளையும் பாடிக்கொண்டே இருக்கள். உங்களுக்கு அவரிடத்துல அவ்வளவு ஒரு பிரியமா இருக்கு. அத பாதி சரீரத்தை எடுத்த போதிலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படல. அதனால என்ன நினைக்கிறேன், இன்னொரு பாதியும் சாப்பிட்டல் நீங்க. அவர் திருப்தேன மனச சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே கிருதம பூத்து, இன்னொரு பாதி சரீரத்தையும் நீங்க சாப்பிட்டல் போல இருக்க அப்படிங்கிறார் ஆச்சாரியர். என்ன சுவாமியினர்? எதே தத்வத்ரூபம் சகல மருணாபம். அம்பாள் சிவப்பான கலர், பரமேஸ்வரன் வெள்ளை வெள்ளையில் ஒரு கலர். அதுக்கு ஈக்குவலண்டா ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா என்னாச்சுன்னர், அதுவும் இப்ப சிவப்பா போயிடுதேங்கிற இன்னொரு பகுதி இருக்கு, அது சிவப்பா போயிடுது. எதே தத்வத்ரூபம் சகல மருணாபம் திரிணயனம், முக்கண்ணு காணப்படுறது குச்சாபியமானம்ரம். அந்த தனங்களுடைய பாரத்தினால புருஷர்களா இருந்தா நேரம் இப்படிதான் நினைப்பா, அப்படிதான் உட்காருவா? இல்ல முன்னுக்கு குனிஞ்சு நிக்கிறையே விவகாரம் முழுக்க என்னடா ஆச்சுன்னர், நிஜமா அந்த பாதிசரீரம் சாப்பிட்டுடோ அப்படின்னு காணப்படுறதா. அதான் அர்த்த விக்கிரகா. எப்படி காந்தஸ்ய பரமேஸ்வரஸ்ய ஏவ அர்த்த விக்கிரகா எஸ்யாக. காந்தஸ்ய அர்த்தம் காந்தார்த்தம். இந்த பாதி அர்த்தத்துல காந்தத்தினுடைய அர்த்தம் பரமேஸ்வரனுடைய பாதி காந்தார்த்தம். காந்தார்த்தம் விக்கிரகா யஸ்யா இதிவா, இல்ல காந்த அழகான ஒரு விக்கிரகம் பாதியா இருக்கும். நத ஏதத் பட்ச அர்த்த காந்த இது ரூபாபத்தி. வியாக்கரணத்துல சம்ஸ்கிருதத்துல என்னன்னா, உங்க இஷ்டமா ரெண்டு பதத்தை சேர்க்க முடியாது. ராமஸ்ய லக்ஷ்மணஸ்யான ராமலட்சுமணன் தான் சொல்லணும், லக்ஷ்மண ராமன் சொல்லப்படாது. ராமா அண்ட் லக்ஷ்மணான்னு சொல்றேன், லக்ஷ்மணா அண்ட் ராமான்னு சொல்லலாமான்னு இங்கிலீஷ்ல, அது ஒண்ணும் தப்பு இல்ல. சம்ஸ்கிருதத்தில் சேர்த்தா சொல்லவே கூடாது. என்ன சமாசத்தில் அல்பாசுதரம் பூர்வம் ரெண்டு பதங்கள் இருக்குமேயானால், அந்த ரெண்டு பதங்கள்ல எந்த பதத்தில் லெஸ் தென் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஓவல்ஸ் இருக்கோ அந்த பதத்தை தான் முன்னால சொல்லணும். ராமால ரா மா ரெண்டு ஆகாரம் இருக்கு, லக்ஷ்மணால மூணு இருக்கோ இல்லையா? சோ முதல்ல ராமனை தான் சொல்லணும். லக்ஷ்மணஸ்டாசு ராமஸ்டான்னு சொன்னாலும் ராம லக்ஷ்மணஹான்னு சொல்லணுமே தவிர லக்ஷ்மண ராமன் சொல்லப்படாது. நீங்க அது ரெண்டு ரெண்டு தானே இருக்கு. அப்ப ராமகிருஷ்ணா கிருஷ்ண ராம சொல்லிங்கோ, அது விவகாரம் உண்டு. அப்ப எதுல கம்மியா இருக்கோ அதுதான் முதல்ல சொல்லணும். இப்படி வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அதனால அதே போல ரூல்ஸ்ல காத்தார் தான் அர்த்தகாந்தான சொல்லணும் அப்படிங்கிறது. நச்ச ஏதத் பட்சய அர்த்தகாந்த இது ரூபாபத்தி, கவலைப்படாதீங்க. அத்த அத்தியர்த பதசிய நியதலிங்கசிய ஸ்வீகார. அதுல இன்னொரு ரூல் இருக்கு, இந்த அர்த்த பதமானது எப்பொழுதுமே நம்சுகலிங்கத்தை மட்டும் சொல்றதா இருந்தால் அப்பொழுது பின்னால வரலாம். இது நம்சுகலிங்கத்தை தான் சொல்றது. அதனால நியத நம்சுகலிங்க செய்வ பூர்வனிபாத விதானாத் கப்புனப்புலிங்க இத்தியாதி பிரஸ்னோத்தர பரே. இந்த ரூல் சூத்திரத்துல இல்லையே, சூத்திரத்தில் இல்லாத போனாலும் மகாபாஷ்யத்தில் இருக்கின்றது. பிரஸ்னோத்தர பரே மகாபாஷ்யே புல்லிங்க வேதஸ்ய நிர்தேச பரத்வேன கையடியே வியாக்கியானாத். எவ்வளவு தூரம் மகாபாஷ்யத்தில் போய் மகாபாஷ்யத்தில் இருக்கிற பிரயோகத்தை வச்சுட்டு அதனுடைய வியாக்கியானத்தை சொல்றாரு. ததாக பகவத் பிங்களனாக பிராயுங்கா, அதே போல இது மட்டும் இல்ல, பிங்களனாக மகர்ஷி சொல்லிருக்கார். ஸ்வதா அர்த்தம் சர்யார்த்தம் இதி வஸ்து தஸ்து அர்த்த விக்கிரஹா இத்தியத்ர கர்மதாரையேவ அர்த்த விக்கிரஹான்னு அர்த்தச்சாதோ விக்கிரஹ அப்படியே சொல்லிடுங்க. அர்த்தம் விக்கிரஹான்னு சக்தி தற்புருஷ தற்புருடைய புருஷேது விக்கிரஹசிய அர்த்தம் இத்தியேவ ஆபத்தியத விக்கிரஹார்த்தம்னு ஆயிடும், அர்த்த விக்கிரஹான்னு வராம போயிடும். அதனால தேன காந்தார்த்தமிதி சமாசேபி சமப்பிரவிபாக வச்சனத்துவமேவ அர்த்தபதஸ்ய திரஷ்டவ்யம். இப்படி ஆச்சு. இப்ப காந்தார்த்த விக்கிரகாங்கிற ஒரு அர்த்தம் சொல்லிட்டேனா, இப்ப ஒரு புதுசா ஒரு அர்த்தம் சொல்ற. இது மந்திரசாஸ்திரத்தில் இருக்கிற அர்த்தம். காந்தம்னு சொல்றேன். காந்தம்னா என்ன அர்த்தம்? ககாரத்தினுடைய அந்தம்னு அர்த்தம். ககாரம் எங்க வந்து முடியறது? கால முடியறது. காக்கா கா 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 அப்படிதானே. கா எங்க முடியறது? கால முடியறது. காந்தம்னு சொன்னா காம் அர்த்தமா எப்படி இருக்கு பத்தல? காந்தம்னு சொன்னா ககாரஸ்யாந்த காந்த ககார. சம்ஸ்கிருதம் மட்டும் நான் படிச்சிருக்கேன்னு சொன்னா ஒன்னும் புரியாது. காந்தஹானா ககாரத்தின் முடிவு ககாரம். தே நத்யௌர்லக்ஷதே அந்த ககாரம்னா என்ன அர்த்தம்? கம் பிரம்ம கம் பிரம்ம கான்னு சொன்னா ஆகாசம்னு அர்த்தம். அனர்த்தியர்லட்சியதே அர்த்த சப்தா பாகமாத்திர பரஹா அர்த்தவன பாதி. சோ காவனுடைய கம் ஆகாசம் ஆகாசத்தினுடைய பாதி. தேன தியவு ஷரீர ஏகதேசா எஸ்யாஹா இத்தியர்த்த இதுவா. ஆகாச சரீரம் அம்பாளுக்கு ஒண்ணு, பஞ்சபூதங்களே அம்பாளுடைய ஒரு சரீரம். அதுல பாதி சரீரம் ஆகாச சரீரம். அதான் ஸ்ரீகண்ட அர்த்த சரீரிணிங்கிற ஒரு நாமா இருக்கு பத்தல, அந்த நாமா இங்க வருது. அப்படி பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவே இது மந்திர வர்ணா. இது வரைக்கும் ஆச்சு. இப்படி கல்பனா ரஹிதா காஷ்டா காந்த காந்தார்த்த விக்கிரஹா அப்படி. அதுக்கு அடுத்தது காரிய காரண நிர்முக்தா காமகேளித ரங்கதா. காரிய காரண நிர்முக்தா காரியாணி மகத்தத்வாதீனி காரணம் மூல பிரகிருதி தைர் விநிர்முக்தா. சாங்கிய மதத்துல மூல காரணம் பிரதானம்ங்கிறது தான் உலகத்துக்கெல்லாம் காரணம். அதிலிருந்து வந்தது மகத்தத்துவம், அப்படி அகங்காரம் பஞ்சபூதங்கள் இவைகள்லாம் வந்தது. இந்த மகத்தத்துவம் பஞ்சபூதங்கள்லாம் பிறந்ததான பதார்த்தங்கள், ஆகையால் இவைகளுக்கு காரியம்னு பேரும். பிறக்காம இருக்கக்கூடியதான பிரதானத்துக்கு காரணம்னு பேர். அம்பாள் அப்படின்னர் இந்த காரியமும் காரணமும் இதை தாண்டினதான சைத்தன்யம். சோ விவகாரம் என்ன? காரிய காரண நிர்முக்தா காரியாணி மகத்தத்வாதீனி காரணம் மூல பிரகிருதி தைர் விநிர்முக்தா இவரெல்லாம் தாண்டினவள். அதனால சாங்கிய மதத்துல சொல்லியிருக்கக்கூடியதா தத்துவங்களுக்கு அதீதமானவள். தத்வாதீதா தத்வபயி தத்வமர்த்தஸ்வரூபிணி அப்படிங்கிற நாம இதனால தெரிகிறது. சைத்தன்யே தேஷாம் பரமார்த்ததா அபாவாத். அந்த சைத்தன்ய வடிவத்தில் இவைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதி ஸ்ருதே ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே ந தத்சமஸ்யப்யதிகச்ச த்ருஷ்யதே பரஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகே ஞானபலக்ரியாச்ச. ஸ்வேதாஸ்ருத உபனிஷத். ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே. அந்த அம்பாளுக்கு காரியமும் இல்ல காரணமும் இல்ல. அம்பாளுக்கு மேல ஒரு காரணம் இருக்கா? இல்ல. அம்பாளுக்கு கீழே இருக்கிற பதார்த்தங்கள்லாம் வெறும் மித்யாபூதமான பதார்த்தங்கள், ஆகையால் பதார்த்தம் இல்ல. ஆகையால் நத்திய காரியம் கரணஞ்ச வித்யதே நத்வத் சமோஸ்தி. அம்பாளுக்கு ஈக்குவலா யாரும் இல்ல. ஈக்குவலாவே யார் இல்லைன்னா அதோட உயர்ந்தவா யார் இருக்க முடியுமா? முடியாது. பரஸ்பர விவிதைவ சூயதே ஞானசக்தி கிரியாசக்தி பலசக்தி கிரியாசக்தி எத்தனை சக்திகள் காணப்படுகிறது. அதனால அத்தனுக்கும் அப்பாற்பட்டதான ஸ்வரூபம் காரிய காரண நிர்முக்த விநிர்முக்த நிர்முக்தா. இதான் அந்யத்ர தர்மாதன்யத்ரா தர்மாதன்யத்ராஸ்மாத் க்ருதா க்ருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்தத் பஸ்யதி தத்வதா அப்படின்னு சொன்னார் ராஜ்யா. அந்த ஸ்வரூபம். அதுக்கப்புறம் காமகேலி தரங்கிதா காமஸ்ய காமேஸ்வரஸ்ய காமஸ்யான மன்மதஸ்யான அர்த்தம் பண்ணப்படாது. ஏன்னா சில பேர் பேரை கூப்பிடும் பொழுது ஒரு பாதிய செல்லமா கூப்பிடுறது, அது வழக்கம் பழைய நாள்ல இருந்து இருக்கு. அதனால காமேஸ்வரன் பேரு அதனால காமடுன்னு கூப்பிடுவோம். அப்படி விவகாரம் அந்த காமா அப்படின்னு கூப்பிடுறது. அதனால காம கேலி தரங்கிதா காமனுடைய காமேஸ்வனுடைய கேளியினாம் காம கேளி விலா கிரீடா விலாசானாம் தரங்காக பரம்பரா சஞ்சாதாக. அந்த கேள்விகளை கேட்டு கேட்டு அதையே ரசிச்சு பார்த்துட்டே இருந்து வாழ்நாள் முழுக்க அப்படியே அதோட ஒன்னா போயிட்டான். ஆகியால் காம கேளி தரங்கிதா கனக்கனக தாட்டங்கா அம்பாள் கழுத்துக்கு காதுல காதணிகளை போட்டிருக்கான். அந்த காதணிகள் எப்படி இருக்கு? ஒன்னு ஸ்ரீ சக்கரம் ஒன்னு சிவ சக்கரம். அம்பாளுடைய காதல் இருக்கக்கூடியதான ரெண்டும் இருக்கு பார்த்தட, ஒன்னு ஸ்ரீ சக்கரம் ஒண்ணு இன்னொன்னு சிவ சக்கரம் ஒண்ணு. அந்த தாட்டங்கங்கள் தவஜனனி தாட்டங்க மகிமா அதனுடைய மகிமை இன்னது என்று சொல்ல முடியாது. அப்படி கனத்து எப்பொழுதும் பிரகாஷிச்சிருக்கான் ஒளிச்சுட்டு இருக்கான். கனதி தீப்தியமானே கனகசிய சுவர்ணமயே தாடங்கே தங்கத்தினால செய்யப்பட்டதான அந்த ரெண்டு அந்த காதணிகள் கர்ணாபரண விசேஷோ யஸ்யாஹ சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரணிம் விபத்யந்தே விஸ்வே விதி சதமுகாத்யாதி விஷதஹ கராளம் யக்ஷேலம் கபளிதவத காலகலனா தசம்போ தன்மூலம் தவஜனனி தாடங்க மகிமா. கராளம் சுதாமப்யாஸ்வாத்ய தேவதைகள்லாம் அமிர்தத்தை பதுகினா, அமிர்தத்தை பதுகினா அவளுக்கு டவுட் வரலாமா சார் மரணம் வரும்னு? அமிர்தம்னு என்ன அர்த்தம்? மரணம் வராம இருக்கிறதுக்காக வாங்கிட்டது. சுதாமப்யாஸ்வாத்ய அதையெல்லாம் நல்லா சாப்பிட்டா இருந்தாலும் பிரதிபயஜரா மிருத்யுஹரணியும் எப்படிப்பட்டதான கிழத்தனமோ மரணமோ வராம காப்பாற்றக்கூடியதான அமுதத்தை பருகின போதிலும் தேவதைகளுக்கு விபத்யந்தே விஸ்வே உலகத்துல நடுங்கிறாளாம். யாரு? விதி சதமுகாத்யா சதமகாத்யா விதின்னா பிரம்மதேவர், சதமகர்னா இந்திர. அவள நடுங்கிறாளாம். என்ன சுவாமி நர் திவிஷதா நடுவுல பிராணம் போகாது அவ்வளவுதான். ஆனா ஸ்வர்கலோகம் அழியிற காலத்திலையும் பிரம்மலோகம் அழியிற காலத்திலையும் அப்ப அழிஞ்சுதானே போகணும்? அப்புறம் மகாப்பிரளயம் வர காலத்துல ஒண்ணுமே இருக்காது, பஞ்சபூதம் இல்லதுன்னா சரி அங்கிருந்து நிக்கும் போயிடுமே. ஆகையால் நடுவுல போகாம இருக்கலாம், ஆனா மகாப்பிரளயத்துல போயிடுமேன்னு அவ நடுங்கிறான். ஆனா அமிர்தத்தை பருகினவர்களே அவ நடுங்கிறா. உங்க ஆத்துக்காரர் என்ன பண்ணிருக்காருமா? கராளம் யக்ஷேலம் விஷத்தை சாப்பிட்டிருக்காரு. சாதாரண விஷம் இல்ல, உலகத்தையே அழிக்கக்கூடியதான விஷம். அதை எப்படி அது ஏதோ கொஞ்சம் இது பண்ணி இதோட கலந்து கலந்து அதை பவர் குறைச்சு சாப்பிடலன்னு அப்படியே சாப்பிட்டார். கபலி தவத கராளம் யக்ஷேலம் கபலி தவத கல கலனா ந சம்போ தத் மூலம். அவர் வரட்டுமே மரணம் பார்த்துப்போமே அப்படின்னு தைரியமா இருக்காரம்மா. என்ன தெரியல, என்ன விஷயம் தெரியல? நகம்போ தன் மூலம் அது பரமேஸ்வரனுடைய பவர் இல்ல தவஜன நீ தாட்டங்க மகிமா. அம்மா உன் காதணி இருக்கு பதிலா அதனுடைய மகிமை. ஏன்னா இந்த காதணிகள் மாங்கல்ய சூத்திரங்கள் கால மெட்டிகள் இவைகள்லாம் இருக்கு பதிலா இதுக்கு மங்களாபரணங்கள்னு பேர். அது எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கணும் சரீரத்தில். அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான் அது என்ன பண்றது? மாங்கல்யத்தை கொடுக்கறதா. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தாதிக்கே அப்படின்னு மாங்கல்யத்தை கொடுக்கறது. உமக்கு மாங்கல்யம் இருக்குன்னு அவருக்கு பிராணம் போகுமா என்ன? ஒன்னும் போகாது போங்க அப்படின்ட்டு தவஜனி தாட்டங்க மகிமா அப்படி தாட்டங்களை வந்திருக்க. அதே போலயே இன்னொரு இடத்துல ஆச்சாரியார் புலர்ஜண்டா போக பிரதிபலித தாடங்கயுகலம் சதுர்வத்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருக்ய த்ருக்யதி அவநிரதமர்க்கெந்து சரணம் மாவீரோ மாரஹ பிரமதபதயே சஜிதவதே. சௌந்தர்லே அம்பாளுடைய கண்ணங்கள் இருக்கு, அந்த கண்ணங்கள்ல அந்த ரெண்டு தாட்டங்கங்கள் இருக்க பத்தியா அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான். அப்ப என்னாச்சுன்னா ரெண்டு காதலையும் ரெண்டு இருக்கு, அதோட இல்லாம ரெண்டு தாட்டங்கங்கள் இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நாலு சக்கரம் இருக்கா போல இருக்கு. ஏதோ இந்த நாலு சக்கரத்தோட ரதத்துல ஏறி மன்மதன் வரா போல தோன்றதான் அம்பாளுடைய பார்த்தா. ஏன் சுவாமியினர் ஒரு நாள்ல பத்த பரமேஸ்வரன் என்ன அழிச்சாரோ இல்லையோ, இப்ப அவர் கைய அவர் கதையை பார்த்துக்கிறேன். அம்பாளை பார்த்த பிறகு மகாவீரமா தபஸ் பண்ணினார் சார், கண்ணுக்கு தெரியாம கண்ணை மூடிண்டு எல்லாம் தெரியாம தபஸ் பண்ணினார். கேனாபி காமே என்ன தபஸ் சச்சாரா, என்ன காமத்துக்கா ஏன் ஐயா பரமேஸ்வரன் தபஸ் பண்றாருன்னு தெரியல. திரியோக சுந்தரியா இருக்க அம்பாள் வந்து பணிவிட பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம தபஸ் பண்ணினார். ஆனா ஒரே ஒரு நாள் கண்ணை திறந்தார், அம்பாளை பார்த்தார், தபச மூடி வச்சு ஹிமாலயத்து ஹிமாவன்கிட்ட போயிட்டார். பொண்ணை கொடுங்கன்னு கேட்கறது விவகாரம் என்னடா. அப்படி அந்த அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு ஸ்புரத் கண்டா போக பிரதிபலித்த தாட்டங்கயுகலம், அம்பாளுடைய கண்ணங்கள்ல பிரதிபலிதமான ரெண்டு தாட்டங்கங்கள், சதுஷ்சக்கரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரனும், நாலு சக்கரங்களோடு கூடினதான அது மன்மதனுடைய ரதமோ அப்படின்னு நினைக்கிறதா. பார்த்தா யமாருக்கிய எதை ஏறிண்டு துருக்கியதி அவனிருதம் அர்க்கேந்து சரணம், சூரியன் சந்திரன் இவைகளோடு கூடினதான அந்த சக்கரத்தை வச்சுண்டு பூமி சக்கரத்தை அந்த ரதத்தை மகாவீரோ மாரஹா அன் மன்மதனன் பரமேஸ்வரனை ஜெயிக்கணும்னு கிளம்பிட்டான் போல இருக்க அப்படிங்கிறார் ஆச்சாரியர். அது மாதிரி விசேஷமாக அந்த தாடங்கத்துடைய மகிமை ரொம்ப விசேஷம். திருவான கோயில் இந்த தாடங்க பிரதிஷ்டைன்னு சொல்லுவா விசேஷமாக. அப்படி அந்த அம்பாளை பார்க்கும் பொழுது அந்த தாடங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். இதை நமஸ்காரம் பண்ணினவாளுக்கு அவளுக்கு தம்பதிகளுக்கு கூட மனசுல விச்சேதம் ஏற்பட சண்டையே வராதான். அப்படி அந்த விசேஷம் தவஜனி தாட்டங்க மகிமான்னு சொல்ற. அப்படி கனக் கனக தாட்டங்கா லீலா விக்கிரக தாரிணி, லீலையா அனாயாசேன விக்கிரகான் அவதார விசேஷான் தாரயதி, லீலையாக பல விசேஷங்களை அவதாரங்களை எடுத்துக்கிறான் அப்படின்னு பத்மராகஸ்ய மகிஷி லீலாதேவி தத் விக்கிரக தாரிணி திவா யோக யோக வாசிஷ்டத்துல பத்மராகன்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு லீலான்னு ஒரு அத்துக்காரி. அந்த அம்மா தன்னுடைய தப பிரபாவத்தினால பல சரீரத்தை எடுத்துட்டதாக, அதுக்கப்புறம் நாலஞ்சு ஜென்மாக்களை எடுத்துட்டு ஒவ்வொரு ஜென்மாலையும் ஒன்னு எடுத்துட்டு அந்தந்த ஜென்மாலையும் லீலாங்கிற பெயரோடைய எடுத்துட்டு, இப்படி ஒரு சரியான கதை அது. பாரதம்னு நீங்க சொல்ல, இந்த பாரத்தை விட கட்டமான கிரந்தங்கள் யோக வாசிஷ்டம்ங்கிற கிரந்தம். அதுல விவகாரம் என்ன, கதைக்குள்ள கதை அதே பேர்லயே வெவ்வேறு ஜனங்கள், அது இந்த லீலாவா அந்த லீலாவா தெரியாது. அப்படி பறைய லீலைகள்லாம் எடுத்து விசேஷமா இருக்க, அப்படி அந்த ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி லீலா விக்கிரக தாரிணி லீலாதேவி தத் விக்கிரக தாரிணி திவா சாக யோக வாசிஷ்டே பிரசித்தா, அந்த லீலாங்கிற அம்பாள் யோக வாசிஷ்டே பிரசித்தமா இருக்கு. ஆசீதஸ்மின் மகி பாலே குலே பத்மோ விகாசவானு, இந்த குலத்துல பத்மன் எனக்கூடிய ராஜா இருந்தார். பத்மோ நாமேத்யுபக்ரம்ய தசாதி சுபகா பாரிய, அவருக்கு ஒரு ஆத்துக்காரி இருந்தா லீலா நாம பதிவிரதா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஒரு 40 அத்தியாயத்துல கதை சொல்லியிருக்கு. அவ்வளவு கதை நமக்கு இப்ப வேண்டாம், ஆனா அந்த ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா அப்படின்னு. கனக் கனகதா தங்கா லீலா விக்கிரா தாரிணி அஜாட்சயிர்முக்தா முக்தா க்ஷிப்ரப்ரதாதினி அப்படிங்கிற நாமக்கள். இதை அடுத்த வாரம் பார்ப்போம்.